நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். சங்கீதம் 25:10.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் கொலோசியர் 1:24-29 வசனங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கொலோசியர் 1:20-23 வசனங்களில் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக வெளிப்படையாக நிறைவேற்றிய காரியங்களை பற்றி பவுல் பகிர்ந்து கொண்டதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 24-29 வசனங்களில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் இருதயத்தில் கிறிஸ்து எவ்விதமாக செயலாற்றுகிறார் என்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மகிமையான சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாக தேவன் தம்மை தெரிந்து கொண்டது மாபெரும் பாக்கியம் என்பதையும் பவுல் தெளிவுபடுத்துகிறார். கொலோசியர் 1:24 வசனம், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அப்போஸ்தலாகிய பவுல் இந்த வசனத்தில் கூறுவது ஒருவேளை நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம். அவர் இங்கு கூறுவது என்ன? கிறிஸ்துனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக தான் அனுபவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுகின்றார். குறைவானது என்ற சொல்லுக்கு நிறைவு செய்யப்படுவதற்கு தேவையான பகுதி என்று பொருளாகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நாம் நிரப்புகிறோம் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த பாத்திரம் நிரம்பாவிட்டால் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம் அல்லவா? அதுதான் இதன் பொருளாகும். இப்பொழுது ஒருவர் இவ்விதமாக கேட்கலாம், கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்து பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டாரே, அதன் பின்னும் கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவு காணப்பட்டதோ? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்று குறிப்பிட வேண்டும் என்று கேட்கலாம். அப்படி கேட்பது சரியான ஒன்றுதான். ஆனால் இந்த வசனம் கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக செலுத்திய விலை கிரயத்தில் குறைவு இருப்பதாக நமக்கு தெரிவிக்கவில்லை. அப்படியானால் கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக தன்னுடைய சரீரத்தில் பாடுகளை அனுபவித்ததாக கூறுகின்றார். இதை நாம் பார்க்கும்போது கிறிஸ்து அனுபவித்த பாடுகளில் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது. அது நிறைவு செய்யப்படவே பவுல் பாடுகளை அனுபவிக்க வேண்டியதுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை நாம் சற்று நன்கு சிந்தித்து பார்க்கும்போது, பவுல் மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் குறைவானதை நிறைவு செய்ய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பாடு அனுபவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். வேறு வார்த்தைகளில் நாம் கூற வேண்டுமானால், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பாடுகளை அனுபவிக்கும் போதுதான் கிறிஸ்துவின் பாடுகள் நிறைவடைகிறது. பிலிப்பியர் 1:29 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரை பார்த்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாக நடக்க முயற்சிக்கும் போது வரும் போராட்டங்களை பாடுகள் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, அவர் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அவர் அங்கு குறிப்பிடுகிறார். அதை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் என்று அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் என்று கூறவில்லையா? அவருடைய நாமத்திற்காய் பாடுகளை சகிப்பது அவருடைய பாடுகளில் பங்கு ஏற்பதாகும். இது நமக்கு உண்மையாகவே ஆச்சரியத்தை கொடுக்கும் ஒன்றாகும். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது என்றும், படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்றும், அவரே எல்லாவற்றிலும் முதன்மையானவர் என்றும் அறிந்து கொண்ட நாம், அவருடைய பாடுகளில் நிறைவு செய்யப்பட வேண்டிய பகுதி உள்ளது என்று அறியும் போது அது நமக்கு வியப்பைத்தான் தருகிறதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாகிய நாமே அந்த குறைவை நிறைவு செய்ய முடியும் என்று அறிந்து கொள்ளும் போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கர்த்தர் அனனியாவிடத்தில் பேசும் போது அப்போஸ்தலர் 9:15-16 என்ன கூறுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:15-16 அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறார். பிலிப்பியர் 3:10 நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். அதாவது, அவர் நாமத்தினால் வரும் பாடுகளில் ஐக்கியப்பட வேண்டும், பங்காளி ஆக வேண்டும் என்று கூறுகின்றார். எல்லாம் சுமூகமாக நன்றாக இருக்கும் போது நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வது, போராட்டம் பிரச்சனைகள் வந்தால் தேவனை மறுதளிப்பது பாடுகளில் பங்கு கொள்ள விரும்பாதவர்களை காட்டுகின்றது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் அந்த பாடுகளில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்போது வரும் எல்லா உபத்திரவங்களையும் சகிக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள நாம் தைரியமாக நிற்கிறோமா? அல்லது சுமூகமாக போனால் மாத்திரம்தான் இது கர்த்தருடைய வழி என்று எண்ணுவோமா? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பவுலின் பாடுகள் பாவிகளை மீட்கும் தன்மையுடைய ஒன்று அல்லவே அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நம்மை மீட்கும் தன்மையுடைய ஒன்று. நமக்கு பதிலாக அவர் பாடுகள் பட்டார். ஆனால் பவுல் பட்ட பாடுகள் நம்மை மீட்கும் தன்மையுடைய பாடுகள் அல்ல. அவர் பாடுகளை அனுபவிப்பதால் யாரையும் மீட்டுக்கொள்ள போவதுமில்லை, முடிவதுமில்லை. அதுபோலவே நாம் அனுபவிக்கும் பாடுகளும் யாரையும் மீட்டுக்கொள்ள முடியாது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்று கூறும்போது கிறிஸ்து பாவிகளை மீட்க அனுபவித்த பாடு மரணம் இவற்றில் ஏதோ குறை இருப்பதாக எண்ணி இவ்விதமாக குறிப்பிடவில்லை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்பதை அவர் வேறு ஒரு கோணத்தில் சிந்திக்கிறார். அதாவது, கிறிஸ்துவுக்காக ஒருவர் பாடுகளை அனுபவிக்கும் போது கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்து அந்த பாடுகளை அனுபவிக்கிறார். எனவே பவுல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக அனுபவிக்கும் பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகளில் நிறைவு செய்யப்பட வேண்டிய பகுதி ஆகும். மேலும் இந்த பாடுகள் குறுகிய நோக்கங்களுக்காக அனுபவிக்கும் பாடுகள் அல்ல. அவைகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய பொதுவான சபைக்காக அனுபவிக்கும் பாடுகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த பாடுகளை பிதாவினிடத்தில் பாவிகளுக்காக பரிந்து பேசும் ஆண்டவர் அனுபவிக்கும் பாடுகள் என்று நாம் கூறலாம். அவரதை மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொள்ள முடியாத ஒன்று. உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் தன்னைத்தானே பலியாக்கினார். பேதுரு தம்முடைய நிருபத்திலே 3:18 இவ்வாறு குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 3:18, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அது பாவிகளுக்காக அவர் அனுபவித்த பாடுகள். ஆனால் நீதி நிமித்தம் அவர் அனுபவித்த பாடுகளும் உண்டு. அதை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியும். யோவான் 8:40 அவர் என்ன கூறுகிறார் பாருங்கள். யோவான் 8:40, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர் நீதி நிமித்தம் பாடுகளை அனுபவித்தார். நாமும் நீதி நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியதிருக்கும் என்பதை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதைத்தான் மத்தேயு 5:5 அவர் குறிப்பிட்டார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று குறிப்பிடுகிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவர் தெளிவாக கூறியிருப்பதை நாம் நினைவுகொள்வோம். பேதுருவும் தமது நிருபத்தில் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கென்று வாழ விரும்புகிறீர்களா? உலகம் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். இன்றைய உலகத்திலே விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் புகழப்படலாம், நடிகர்களும் அழகிகளும் பாராட்டப்படலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்காக வாழ விரும்பும் போது உங்களை யாரும் பாராட்ட மாட்டார்கள். நீங்கள் நீதி நியாயத்துக்காக நிற்கும் போது உங்களுக்கு துன்பங்கள் வந்து சேரலாம். நீங்களும் பவுலோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை உங்கள் சரீரங்களில் நிறைவேற்றுகிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:35 என்ன கூறுகிறார் பாருங்கள். ரோமர் 8:35, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் என்று குறிப்பிடுகிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்தபடியாக சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நாம் நம்மை எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு ஒன்றித்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாடுகளை நாம் சந்திக்க வேண்டியதிருக்கும். யோவான் 15:18-19 என்ன கூறுகிறது? யோவான் 15:18-19, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இராததால், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதை நாம் நினைவு கொள்வோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இந்த உலகத்தில் பெயர் பெற்றவராக விளங்கினால் கிறிஸ்துவிடம் பெயர் பெற்று விளங்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவிடம் பெயர் பெற்று விளங்கினால் இந்த உலகம் உங்களை பாராட்டப் போவது கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி பார்க்க வேண்டும். நாம் அவருக்காக பாடு அனுபவிக்கும் போது அவரும் நம்மோடு பாடு அனுபவிக்கிறார். சவுலை பவுலாக்கிய ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கூறி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறினார் அல்லவா. சபை துன்பப்படுத்தப்படும் போது அவர் துன்பப்பட்டார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வரும் பாடுகளை பற்றி பேதுரு என்ன கூறுகிறார்? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, பாடுகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை, அவைகளின் நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டும். சுவிசேஷம் ஒருபோதும் தோற்றுப்போவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று நிச்சயம், சுவிசேஷம் முன்னேறி செல்ல யாராவது ஒருவர் பாடுகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். இதை டாக்டர் ஜார்ஜ் கில் என்ற வேத பண்டிதர் இவ்வாறு கூறினார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு பெண் பிரசவ வேதனையை அனுபவித்தாக வேண்டும். அதுபோலவே ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகளை அனுபவித்தாக வேண்டும் என்று கூறினார். இன்று கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுவதற்கு ஆட்கள் மிகவும் குறைவு. ஒரு பெரிய உயிர்மீட்சி நடைபெற வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமானால் விலைக்கிரயம் செலுத்தக்கூடியவர்கள் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட நாம் விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறோமா? நீங்கள் உண்மையாகவே சுவிசேஷத்துக்காக பாடுகளை அனுபவிக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அதை குறித்து இன்று சிந்தித்து பார்ப்போம். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 25-26 வசனங்கள், ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பவுல் இந்த வசனங்களை கொலோசேய சபையிலுள்ள புறஜாதி மக்களுக்கு குறிப்பாக எழுதுகிறார். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி என்று அவர் குறிப்பிடுவது புறஜாதிகளின் நிமித்தம் தேவன் அவருக்கு கொடுத்த உக்ரானத்துவம் என்று பொருள்படும். பழைய ஏற்பாட்டின் நியமத்தின்படி இஸ்ரவேல் மக்களே தேவனுடைய பிள்ளைகளாகவும் அவருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாகவும் கருதப்பட்டார்கள். புறஜாதிகள் அவருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டு நியமப்படி இஸ்ரவேலருக்கு சமமாக புறஜாதிகளும் கருதப்படுகிறார்கள். ஏனென்றால் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகிவிட்டார்கள். மனிதன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். தேவன் யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். அவருடைய புதிய சிருஷ்டிப்பாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் யூதர் மட்டுமல்ல, புறஜாதிகள் அனைவரும் உலகத்தின் சகல இனத்தவரும் அங்கத்தினராக காணப்படுவார்கள். இதுவே ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்த இரகசியம். பிரியமானவர்களே, இது இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த ரகசியம் நிறைவேறத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை உலகத்தின் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் புதிய சிருஷ்டிப்பாகிய கிறிஸ்துவின் சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன் என்று பவுல் தன்னை குறிப்பிடுகிறார். நாம் இன்று இந்த உக்ரானத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்தவருக்கு மட்டுமல்ல, ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களுக்கும் மட்டுமல்ல, எல்லா மனிதருக்கும் சொந்தமானது என்பதை அறிந்தவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு அறிவிக்க பொறுப்பெடுப்போமா? அடுத்தபடியாக கொலோசியர் 1:27 வருவோம். கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த வசனத்தில் பவுல் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரகசியத்தை பற்றி திரும்பவும் கூறுகின்றார். இந்த ரகசியத்தின் மேன்மை என்ன என்பதை பவுல் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியத்தின் மேன்மை என்று பவுல் புறஜாதி விசுவாசிகளுக்கு எடுத்துக் கூறுகின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்வதே நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. கிறிஸ்து மகிமை பொருந்தியவர் என்று கண்டுகொள்வது நம்மை பரவசப்படுத்தும் ஒன்றாகும். ஆனாலும் மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள் இருக்கிறார் என்ற அனுபவம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றது. நாம் எப்பொழுது அவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றார். நாம் அவருடையவர்கள் என்று முத்திரையிட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் சபையிலே அங்கமாக மாற்றுகின்றார். நீங்களும் நானும் ஒரே புதிய காணியாட்சிக்குள் வந்து சேர்ந்திருக்கிறோம். அதுவே கிறிஸ்துவை மகிமையின் நம்பிக்கையாக கொண்ட திருச்சபையாகும். அந்த திருச்சபைக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. ஆம்பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வெற்றியின் ரகசியம். அதுதான் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. கொலோசியர் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்ல, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் காணப்படும் அவரையே நாங்கள் அறிவித்து என்ற பதம் நம்முடைய கவனத்துக்குரிய ஒன்றாகும். சுவிசேஷம் என்பது நாம் எதை பிரசங்கிக்கிறோம் என்பது அல்ல, நாம் யாரை பிரசங்கிக்கிறோம் என்பதாகும். கிறிஸ்துவை பிரசங்கிக்காத எவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷம், அவரே நித்திய வாழ்வு. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து என்ன கூறுகிறார் பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாகிய அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு யோவான் யாரை அறிவிப்பதாக கூறுகின்றார்? நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதாக கூறுகின்றார். ஒன்று, நீங்கள் நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், அல்லது அவர் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கிறார். கிறிஸ்துவே சுவிசேஷம், அவர் தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு என்ன செய்தார், எதிர்காலத்தில் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதுதான் சுவிசேஷம். மேலும் இந்த வசனத்தில் ஒரு ஊழியக்காரனின் கடமைகள் என்ன என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். சுவிசேஷத்தை அறிவிப்பதும் மனுஷருக்கு புத்தி சொல்வதும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுவதும் ஒரு ஊழியக்காரனின் கடமைகளாகும். இவைகள் யாவற்றிற்கும் நோக்கம் ஒன்றுதான், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்துவதுதான் அதனுடைய நோக்கம். நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் போல காணப்படுவது நல்ல காரியமல்ல, மேன்மையான ஒன்று அல்ல. நாம் அவருக்குள் பிறக்க வேண்டியது நிச்சயம். பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் வளர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ச்சி பெற்றவர்களாக, முதிர்ச்சி பெற்றவர்களாக, ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தன்னுடைய உக்கிரான பொறுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்துவதுதான் ஒரு ஊழியக்காரனின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனே, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அவிசுவாசியாகிய ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து அவருக்குள் தேர்ச்சி பெற வேண்டும், முதிர்ச்சி பெற வேண்டும். அது ஒரு உக்ரானம், ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. கொலோசியர் 1:29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இங்கு பவுலப்போஸ்தலன் தன்னை பற்றி கூறுவது கிறிஸ்துவின் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் சவாலாக இருக்கிறது. அவர் ஊழியத்தை நிறைவேற்ற தன் சுயபலத்தை சார்ந்து இருக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவே வல்லமையின் ஊற்று என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிபூரணமாக அறிந்திருந்தார். நாம் இதை அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்ற மனித முயற்சியும் தேவ பலனும் இடைவிடாமல் தேவைப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பவுல் தான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று வெறுமையாக கூறாமல், எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே என்று சேர்த்து கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய பணிக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மை நாம் அவர் பணிக்காக அர்ப்பணிப்போமா? அவருடைய பாடுகளில் குறைவானதை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக ஏற்றெடுத்து செயல்பட முன்வருவோமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படி அவர் அருளும் பலத்தோடு போராடி பிரயாசப்படுவோமா? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வோமா? அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.